அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
அடுத்தது வழக்கு என்று வந்துவிட்டது. ஒரு பிரச்சனையிலே வழக்கு என்று வந்துவிட்டது. இது என்னுடையது என்கிறான், அவன் இல்லை தன்னுடையது என்கிறான். இப்ப ரெண்டு பேர்ல ஆறு ஒருத்தன் போய் தான் சொல்ல வேண்டும். நிச்சயமா ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல வாய்ப்பு இல்லை அல்லவா. இந்த நிலம் எனக்கு சொந்தம் என்கிறான் இவன், அவனுக்கு சொந்தம் என்கிறான் அவன். அப்ப கட்டாயமா ரெண்டு பேர்ல ஒருத்தன் போய் சொல்லுகிறான். இப்ப தர்க்கத்தினாலே அதை கண்டுபிடிச்சாச்சுன்னு வைங்க. இப்ப இவனுக்கு தண்டனை கொடுக்க வேணும். அப்போ ஒழுக்க நிலையிலே தவறுனவனுக்கும் தண்டனை, வழக்கிலே தவறுனவனுக்கும் தண்டனை. இதைத்தான் பரிமாறல் எழுதுகிறார். அவ் ஒழுக்க நிலையினும் வழக்க நெறியினும் வழியினாரை அப்ப கண்டுபிடிச்சாச்சு. ஒழுக்க நிலையில இவன் பிழை விட்டுட்டான், வழக்கில இவன் போய் சொல்லிட்டான், கண்டுபிடிச்சாச்சு. இப்ப தண்டனை கொடுக்கவன். ஏன் தண்டனை கொடுக்கிறது? நீதிபதிக்கு ஒரு ஒரு திணவு எடுக்குமா? நான் படிச்சதை காட்டுறதுக்கு அதுக்கல்ல தண்டனை. அந்நெறி நிறுத்த பொருட்டு பரிமாறல் சொல்வார் பாருங்க. அவ் ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்த பொருட்டு ஒரு பாதை போட்டிருக்குது. அந்த பாதையிலிருந்து இந்த வாகனம் விலகி போனால் அந்த வாகனத்தை பிடிச்சு தள்ளி கொண்டு வந்து இந்த பாதையில விட வேணும். அப்பதான் சரியா ஓடும். இல்லாவிட்டா அது ஓடாதது மட்டுமல்ல, பாதையை மறைச்சு மற்றவர்களையும் ஓடாம பண்ணிடும். அப்போ இந்த பாதையில போயிருந்த வாகனம் விலத்துதா, அதை பிடிச்சு கொண்டு வந்து இங்க விடு. இது விடுகிறதுக்குத்தான் தண்டனை. அந்நெறி நிறுத்த பொருட்டு. ஒவ்வொரு சொல்லுக்குள்ளையும் வாக்கியங்கள் எத்தனை அமைந்திருக்கிறது பாருங்கள். அவ் ஒழுக்க நிலையினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்த பொருட்டு. எந்நெறி நிறுத்த பொருட்டு? அவ் ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் நேர்மையாய் நிறுத்த பொருட்டு. தேவையில்லாத சொல்லெல்லாம் ரெண்டாம் தரம் ரிப்பீட் பண்ணவே மாட்டார்கள். திருவள்ளுவருக்கும் அதுதான் குணம், பரிமளருக்கும் அதுதான் குணம். இப்ப எல்லாம் சில பேர் சொல்றாங்க பாரு, அவன் என்னடா அவன் தமிழன் சும்மா பேசுறான், வெள்ளக்காரனை மாதிரி சுருக்கமா பேசுறான். திருவள்ளுவரை விட சுருக்கமா ஒருத்தன் பேசுவானா? எந்த வெள்ளக்காரனையும் அதை கூட்டின்னு வாங்க. திருவள்ளுவனர் பேச முடியுமா? நமக்கு நம்ம பெருமை தெரியவில்லை. வெள்ளக்காரன மாதிரி நல்லுங்க. ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்த பொருட்டு. அப்ப தண்டனை எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் திருப்பி அவனை தர்ம வழிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் தண்டனை. இது முடிஞ்சுதா? அடுத்து சொன்னார் நிறுத்த பொருட்டு ஒப்பநாடி. இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதி இருக்கிறாரே, அவர் இஷ்டத்துக்கு தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை கொடுத்தா அவரும் மனிதன் தானே, ஒரு வெறுப்பு வெறுப்பு விருப்பு அவர்ல இருந்தால் அதை வச்சு தண்டனை கொடுத்துருவார். நீதிபதிக்கு அந்த உரிமை கிடையாது. அவருக்கு முன்னாலே தர்மம் தெரிந்த பெரியவர்கள் நீதி நூல்களை செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்த குற்றத்தையும் இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று சொன்னதையும் நீதி நூல்ல இவர் பார்க்க வேணும். இந்த குற்றத்துக்கு இதுதான் தண்டனை, இத ஒப்ப நாடி என்றால் பக்கத்துல வச்சு பார்த்து. ஒருத்தன் களவு எடுக்கிறான், களவுக்கு என்ன தண்டனை? நீதி நூல் என்ன சொல்லுது? அதன்படி கொடுக்கலாமே தவிர இவர் இஷ்டப்படி எனக்கு இவன் பிடிக்க இல்லை இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க கொடுக்க முடியுமா? அப்போ அதுக்குத்தான் அந்த சொல் போடுறார் ஒப்ப நாடி. ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்த பொருட்டு ஒப்ப நாடி அதற்கு தக ஒருத்தல். கூடவும் கொடுக்கப்படாது, குறையவும் கொடுக்கப்படாது. நீதி நூல் என்ன சொல்லுச்சோ அந்த அளவான தண்டனை கொடு. ஒருத்தல் என்பது தண்டித்தல் என்று அர்த்தம். இதுதான் தண்டம் என்கிறார் பரிமளகர். திரும்ப சொல்றேன் பாருங்க, ஒழுக்கத்துல விளையினாலும் நம்ம பாசையில சொல்றனே, ஒழுக்கத்துல வளைய ஒருத்தன் வளையிட்டான், வழக்கில போய் சொல்லிட்டான், அவனை திருப்பி இனிமேல் அந்த மாதிரி செய்யாமல் இருப்பதற்காக நீதி நூல்கள் என்ன செய்கிறது என்று ஆராய்ந்து அதன்படி அவனை தண்டிப்பது, இவ்வளவுதான் தண்டம். இப்ப பாருங்க, அறத்தினுடைய மூன்று கூறு நமக்கு தெரிந்து விட்டது. ஒழுக்கம் என்றால் என்ன, வழக்கு என்றால் என்ன, தண்டம் என்றால் என்ன. ஒழுக்கம் பற்றி சொல்லிட்டார், வழக்கு பற்றி சொல்லிட்டார், தண்டம் பற்றி சொல்லிட்டார். அப்ப இனி நேராக அறத்துக்குள்ளே நுழைய வேண்டியது தானே என்றால் அந்த இடத்துல நிறுத்துறார். ஏன் நிறுத்துறார் என்பதை அடுத்த பந்தியை வாய்ச்சி விளங்குவோம். வாசி.
இவற்றுள் வழக்கும் தண்டமும் உலக நெறி நிறுத்துதற் பயத்தவாவது அல்லது ஒழுக்கம் போல மக்கள் உயிர்க்கு உறுதி பயத்தல் சிறப்பில் அகலானும் அவை தாம் நூலானே அன்றி உணர்வு மிகுதியானும் தேய இயற்கையானும் அறியப்படுதலானும் அவற்றை ஒழித்து ஈண்டு தெய்வ புலமை திருவள்ளுவரால் சிறப்புடைய ஒழுக்கமே அறம் என எடுத்துக்கொள்ளப்பட்டது.
இப்போ திருவள்ளுவர் என்ன செய்ய போறார்? அறத்துப்பால் பாடப்போகிறார். அப்போ முறைப்படி இப்ப நாங்க அறம் என்றால் என்ன என்று படிச்சுட்டோம். ஒழுக்கம் வழக்கு தண்டம் மூன்றும் இருக்க வேண்டும். அப்ப அறத்துப்பால் பாடுற திருவள்ளுவர் எதை எதை பாடியிருக்க வேண்டும், ஒழுக்கத்தை பாடியிருக்க வேண்டும், வழக்கு பற்றி பாடியிருக்க வேண்டும், தண்டம் பற்றி பாடியிருக்க வேண்டும். அப்படி பாடியிருந்தா இந்த புத்தகம் இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்கும். பெரும்பாலும் இந்த வக்கீல்கள் வீட்டுக்கு போனா படிக்கிறாங்களோ இல்லையோ புத்தகங்களை அடிக்க வச்சிருப்பாங்க. அது மாதிரி நிறைய புஸ்தகம் இருக்கும், அவ்வளவும் நீதி நூல்கள். என் தண்டை இன்ன குற்றத்துக்கு இன்ன தண்டனை, இதையெல்லாம் சொல்றதா இருந்தா திருக்குறள் இந்த சைஸ்ல வருமா? அப்ப திருவள்ளுவர் இதை என்ன பண்ணினார் என்று பரிமேலழகர் சிந்திக்கிறார். நாங்க இதெல்லாம் சிந்திச்சிருப்போமா? அறத்து பாலுக்குள்ள நுழையிறதா இருந்தா இதெல்லாம் சிந்திச்சிருப்போம். அவர் யோசிக்கிறார், நமக்கும் சேர்த்து யோசிக்கிறார். மூன்று கூறுகள் இருக்கிறதே அறத்திலே, அறத்துப்பாலிலே மூன்றும் சொல்லி இருக்க அல்லவா இருக்க வேண்டும். பெரும்பாலும் திருவள்ளுவர் வழக்கு பற்றியும் சொல்லவில்லை, தண்டம் பற்றியும் சொல்லவில்லை, ஒழுக்கம் பற்றி தான் சொல்லுகிறார். இந்த வழக்கு இப்படி ஆராய்வது, இந்த வழக்கு இந்த என்ன செய்தால் குற்றம், எங்கேயாவது திருக்குறள்ல வழக்கு பற்றி விவரம் இருக்கிறதா? இன்ன குற்றத்துக்கு இன்ன தண்டனை என்று எங்காவது தண்டம் பற்றி சொல்லி இருக்கிறாரா? அப்ப வழக்கும் சொல்லவில்லை, தண்டமும் சொல்லவில்லை. அறத்தினுடைய மூன்று கூறிலே ரெண்டு கூறு சொல்லாத ஒரு நூலை எப்படி அறத்துப்பால் என்று எடுத்துக்கொள்வது என்பது பரிமேலழகருக்கு பிரச்சனை, நமக்கு பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் சிந்திச்சாதானே பிரச்சனை. நாம திருவள்ளுவரையும் கஷ்டப்படுத்துறது இல்லை, நம்மையும் கஷ்டப்படுத்துறது இல்லை என்று முடிவோடு இருக்கிற ஆட்கள். மூன்று கூறிலே ரெண்டு கூறு இல்லையே, இதை எப்படி அறத்து நூலாக அறத்துப்பாலாக எடுத்துக்கொள்வது என்று கேள்வி எழுப்பி அதுக்கு பதில் சொல்லுகிறார் பரிமேலழகர். பேர்பட்ட அறிவு. அவர் என்ன சொல்லுகிறார், இந்த வழக்கு தண்டம் பற்றி பரிம திருவள்ளுவர் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்றால், நமக்கு ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்கிறோம். நாம் என்கிற பொழுது உயிரும் உடலும் சேர்ந்த இந்த இந்த அமைப்பு வாழுகிறது. இந்த உடல் என்றோ ஒரு நாள் இங்கே அழிந்து போய்விடும், உயிர் பயணம் செய்து கொண்டே இருக்கும். அது பற்றி பின்னாலே சொல்லுகிறேன். நான் பின்னாலே சொல்லுகிறேன் என்று சொன்னதை சேர்த்தாலே ஒரு நூல் வந்துடும் போல இருக்கு. ஆனால் அச்சப்படாதீர்கள், கட்டாயம் சொல்வேன் என்றால் நான் மறந்தாலும் நூல் மறக்காது. திருவள்ளூரில் இருக்க நம்பிக்கையில தான் நான் பின்னாலே சொல்றேன்னு சொல்கிறேன். அப்போ விழுந்து போக போகிற உடல் சார்ந்த சமுதாய வாழ்வு முக்கியமா, தொடரப்போகிற உயிர் சார்ந்த வாழ்வு முக்கியமா, இதை யோசிக்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் யோசிச்சதா பரிமேலழகர் சொல்லுகிறார், அவர் சும்மா சொல்ல மாட்டார். இந்த உலகத்திலே நாங்கள் வைக்கிற நீதி நூல்கள், சட்டம், இதெல்லாம் இருக்கிறதே, இந்த வழக்கு தண்டம் இதெல்லாம் இந்த உலகத்திலே நம்மை செம்மையுற வாழச் செய்யுமே தவிர உயிர்க்கு அதனாலே எந்த உறுதியும் இல்லை. ஆனால் ஒழுக்கத்தினாலே உயிர்க்கு உறுதி. வழக்கும் தண்டமும் ஒழுக்கத்திலே நிறுத்த பண்ணுவதற்கு வேலையோடு அதில் வேலை முடிஞ்சுது. ஒழுக்கம் இருக்கிறதே அது உயிரை வளர்த்து வீடு வரை கொண்டு போய் சேர்க்கும். அப்ப திருவள்ளுவர் நினைச்சார், இந்த உலகத்தோட முடிய போற இந்த விஷயம் முக்கியமா, தொடரப்போற அந்த விஷயம் முக்கியமா என்று நினைத்து, ஒழுக்கம்தான் முக்கியம், வழக்கு தண்டன் ரொம்ப முக்கியம் இல்லை என்று நினைத்து வழக்கையும் தண்டத்தையும் விட்டுட்டார் என்கிறார் பரிமேலழகர். அவ் ஒழுக்கம்தான் வசிங்க.
இவற்றுள் வழக்கும் தண்டமும் உலக நெறி நிறுத்துதற் பயத்தவாவது அல்லது ஒழுக்கம் போல மக்கள் உயிருக்கு உறுதி பயத்தல் சிறப்பில ஆகலாம்.
சிறப்பில, இது ஒரு காரணம். அதாவது உயிர்க்கு உறுதி பறக்கிற தன்மை ஒழுக்கத்துக்கு தான் உண்டு, வழக்குக்கும் தண்டத்துக்கும் இல்லை. அந்த சிறப்பு மற்றவை இரண்டுக்கும் இல்லை. அந்த காரணத்தினாலே அவற்றை விடுகிறார். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்றார், அது ரொம்ப மதி, அது எப்படி நீங்க விடலாம், அது சொல்லத்தானே வேணும் என்று கேட்டா சொல்றார், இந்த வழக்கு தண்டம் என்பது பற்றி இன்னொரு செய்தி சொல்லுகிறார் வாசிங்க. ரெண்டு விஷயம் அது அதுதான் இவர் முக்கியமா ஒன்று சொல்றாரு என்றா, வழக்கும் தண்டமும் சொல்ல வேணுமா இல்லையா என்று கேள்வி கேட்டால், அதுல ஒரு நுட்பம் இருக்கிறது. என்னவென்றால், வழக்கு தண்டம் தனித்து சொல்ல தேவையில்லை, அது புஸ்தகத்துல படிச்சுதான் விளங்க வேணும் என்று அவசியம் இல்லை. நமக்கே தெரியும், ஒரு சமுதாயத்துல வாழுகிற பொழுது இன்னென்ன குற்றம் இன்னென்ன குற்றம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சும்மா உங்கள்ட்ட கேட்கிறேன் பாருங்க, ஒரு கொலைக்காரனை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தியாச்சு. நீதிபதி கேட்கிறா, ஏண்டா கொலை செய்தேன்னு கேட்கிறார். இவன் சொல்றான், கொலை செய்யறது குற்றமா சாருங்கிறான். குற்றம் தானேடா, நீதியில சொல்லியிருக்கேன், நான் சட்டக்கல்லூரிக்கே போனதில்லை சார், எனக்கு எப்படி தெரியும்ன்றான். இப்ப இது சரியா பிள்ளையா இந்த வாதம், கொலை செய்யறது குற்றம் என்று எனக்கு தெரியவில்லை என்கிறான். ஒரு சின்ன பையன் ஒரு பெண்ணினுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டான், ஏண்டா இழுத்தேன்டா, இழுக்கப்படாதா, எனக்கு தெரியாதே சாருங்கிறான். அப்படி சொன்னா என்ன பண்ண வேண்டும், கோர்ட் அவனை விடுதலை பண்ண வேண்டும், விடுதலை பண்ணுமா? ஒரு சமுதாயத்திலே வாழ்கிற பொழுது இன்னென்ன குற்றம் என்பது அந்த சமுதாயத்திலே வாழ்கிற பொழுதே உனக்கு தெரிய வரும். இதெல்லாம் கட்டாயம் பாடமா சொல்லி தந்து பாட புத்தகத்துல சேர்த்து கொலை செய்தா குற்றம் சொல்லி அதுக்கப்புறம் கொலை செய்தா தான் தண்டனையா என்று கேட்டால் தேவையில்லை. தேய இயற்கையானும் உணர்வு மிகுதியினானும் இவை அறியப்படும். இதுக்கு பாடம் சொல்ல தேவையில்லை. கொலையாளி எனக்கு நான் கொலையை செய்தது குற்றம் என்று எனக்கு தெரியாது, களவெடுத்தது குற்றம் என்று சொல்ல முடியாது. ஒரு சமுதாயத்திலே வாழ்கிற பொழுது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும், தெரிய வரும். இல்லாவிட்டால் குற்றம் என்று தெரியாமல் குற்றம் செய்தவனுக்கு தண்டனை இல்லை. ஆனால் அப்படியானால் எல்லா குற்றவாளிகளும் தப்பி விடுவானே, எனக்கு இது குற்றம் என்று தெரியாது தெரியாது என்று ஒரு சமுதாயத்திலே வாழுகிற பொழுது இயற்கையாக தெரிய வரும். அதைத்தான் சொல்லுகிறார், தேய இயற்கையானும் உணர்வு மிகுதியினாலும் அறியப்படுவதாலும் இவைதான் உடற்கை தவிர உயிர்க்கு உறுதி செய்யாதலாலும் வழக்கையும் தண்டத்தையும் விட்டுவிட்டு ஒழுக்கத்தையே அவர் அறம் என்று திருவள்ளுவர் கொண்டார். இப்ப யாராவது உங்கள்கிட்ட இவ்வளவு தெளிவா கேட்டால் ஒழுக்கத்தில் மூன்று கூறு இருக்கே ஏன் பரிமா திருவள்ளுவர் இது ரெண்டை விட்டுட்டார் என்று கேட்டால் இதுதான் பதில். அது உயிர்க்கு உறுதி செய்யாது என்ற காரணத்தினாலே விட்டார். மற்றது உணர்வு மிகுதியாலும் தேய இயற்கையாலும் அது அறியப்படும் என்ற காரணத்தினாலே அது தனியே சொல்ல தேவையில்லை. இது என்னென்ன குற்றம் என்பது நமக்கு தெரிகிறதா இல்லையா? கொள்ளையடிப்பது குற்றம், கொலை செய்வது குற்றம், என்ன நூறு குற்றங்களை நீங்க வரிசைப்படுத்திக் கொள்ளுங்களே, எப்படி தெரிந்தது? தேய இயற்கையாலும் உணர்வு மிகுதியாலும் தெரிய வந்தது, அவ்வளவுதான். இதுக்கு போய் ஒரு புஸ்தகம் வச்சு பாடம் சொல்ல வேண்டுமா? பாடம் சொல்ல வேணும்னா இப்ப நாம எல்லாரும் இனி நம்ம பாட புஸ்தகங்கள்ல கொலை செய்வது குற்றம், களவெடுப்பது குற்றம், போய் சொல்வது எல்லாம் குற்றம் குற்றம் மட்டும் போட்டு அதுக்கு ஒரு தனி சிலபஸ், தனி ஒரு பாடம் போட வேணும்? தேவையில்லை, அது தானா தெரிய வரும். இன்றைக்கும் அப்படித்தான், அதை தனியா விளங்கப்படுத்துறது இல்லையே, பழக்கத்திலேயே அது தெரிய வந்துடும். அதனாலேதான் பெரிய திருவள்ளுவர் என்ன செய்தாராம், வழக்கையும் தண்டத்தையும் விட்டுவிட்டு சிறப்புடை ஒழுக்கத்தையே அறம் என கொண்டார். இப்போ அடுத்த நிலைக்கு வந்து விட்டோம். திருவள்ளுவர் இது விட்டதுக்கு காரணம் புரிஞ்சு விட்டது. இன்னும் ஒரு நுட்பம் சொல்லுகிறார் பரிமலர்.
அதுதான் நால்வகை நிலத்தாய் வருணந்தோறும் வேறுபாடு உடைமையின் சிறுபான்மை ஆகிய அச்சிறப்பியல்புகள் ஒழித்து எல்லாருக்கும் ஒத்தலின் பெரும்பான்மை ஆகிய பொது இயல்பு பற்றி இல்லறம் துறவரம் என இருவகை நிலையால் கூறப்பட்டது.
இப்போ சரி, ஒழுக்கத்தை தான் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒழுக்கம் தான் சொன்னார், வழக்கை தண்டத்தை விட்டு விட்டார். ஒழுக்கம் சொல்வதானால் எப்படி சொல்லியிருக்க வேண்டும், எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? நான்கு தனி வாழ்க்கையிலே நான்கு நிலை உண்டு, பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம், நாலு. நாலுக்குமான அறம் இல்லவா சொல்லி நாலு இயல் அல்லவா வைத்திருக்க வேண்டும், நாலு இயல் அல்லவா வைத்திருக்க வேண்டும். திருவள்ளுவர் நாலு இயல் வைக்கவில்லை, இல்லறவியல் துறவரவியல் ரெண்டு வச்சுட்டு போயிட்டார். பிரம்மச்சாரிய இயல் இல்லை, வானப்பிரஸ்த இயல் இல்லை, ஏன் அதை வைக்காம விட்டார் என்ற ஒரு கேள்விக்கு பதில் இருப்பார். பாருங்க, இவ்வளவு கேள்வியும் நாம படிக்காமலே திருக்குறளுக்குள்ள போயிருப்போம், பாத தெரியாம உள்ள போறது போல. இந்த ஆள் சொன்னப்பறதுதான் ஓஹோ இதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு நமக்கே தெரியுது. இதுல நாலு இயல் ஏன் திருவள்ளுவரில் வைக்கவில்லை என்று கேட்டால் அதுக்கு அவர் சொல்லுகிற பதில் ரொம்ப விரிவானது. நான் ஆரம்பத்துல உங்களை சிரமப்படுத்தல போக போக சொல்றேன், அடிப்படையில சொல்லுகிறேன். நாலு இயல் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு இயல், இல்லறம் துறவரம் என்று ரெண்டு வச்சுட்டார். பிரம்மச்சரியம் இல்லை, வானப்பிரஸ்தம் இல்லை. ஏன் அதுக்கு என்ன காரணம் சொல்றார் என்றால், ஒரு காரணம் என் குருநாதர் சொன்னது சொல்லுகிறேன். அதுக்கு என்ன காரணம் என்றால், பிரம்மச்சரியம் கிருகஸ்தத்தினுடைய ஆய்த்த நிலை, வானப்பிரஸ்தம் துறவரத்தினுடைய ஆய்த்த நிலை. திருவள்ளுவர் நினைக்கிறார் வருங்காலத்திலேயே பெரிய பெரிய புஸ்தகம் எல்லாம் படிச்சா ஒருத்தனும் படிக்க மாட்டான், இப்ப இவ்வளவு சுருக்கமாக எடுத்தே படிக்கிறான் இல்லே, இதுக்கெல்லாம் தனித்தனியா பாடம் சொல்லப்படாது. பிரம்மச்சரியத்தை கிரகஸ்தத்துக்குள்ளே அடக்கினார், ஆய்த்த நிலையை தனியே சொல்ல தேவையில்லை. ஆயத்தம் பண்றது தனியே சொல்ல ரியல சொல்ல தேவையில்லை, நாடகம் போட்டா போதும், நாடகம் போட்டா ரியல் அதுக்குள்ள இருக்குன்றது தெரியும். அதுபோல திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார், நீ ரொம்ப ஒன்னும் கஷ்டப்படாதே, நேரா இல்லறம்படி, அது ஆய்த்த நிலை அதுக்குள்ளே தானாக அடங்கும். துறவரம்படி வானப்பிரஸ்தமாகிய ஆய்த்த நிலை அதுக்குள்ளே அடங்கும். ஆகவே சிறுபான்மைகள் ஒழித்து, சிறுபான்மைகள் ஒழித்து பெரும்பான்மை பற்றி இந்த ரெண்டு அறமாக இதை வகுக்கிறார். அது மட்டும் இந்த வர்ணந்தோறும் வேறுபடுதலின் என்பதிலே என்ன நுட்பம் இருக்கிறது அதை நான் விரித்து பின்னாலே சொல்லுகிறேன். இந்த அடிப்படையை மட்டும் விளக்கிக் கொள்ளுங்கள். அப்போ இப்ப நாம என்ன சொல்கிறோம், அறம் சொல்ல வேண்டும், அறத்துக்கு மூன்று கூறு உண்டு, இந்த மூன்று குறிலே ஒழுக்கம் என்றால் என்ன, வழக்கு என்றால் என்ன, தண்டம் என்றால் என்ன என்று படித்து விட்டார். அப்படியானால் மூன்றையும் திருவள்ளுவர் தன் நூலிலே அடக்கி இருக்க வேண்டும். அவர் வழக்கு தண்டம் பற்றி அதிகம் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்பதற்கு காரணம் சொல்லுகிறார், அது உயிர்க்கு பயன் செய்கிற ஒரு விஷயம் அல்ல. அதுக்கு அடுத்ததாக அது தேய இயற்கையினாலும் உணர்வினாலும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்றபடியால் அது நூலாலே படிப்பிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று அவற்றை ஒழித்துவிட்டு சிறப்புடை ஒழுக்கத்தையே அறம் எனக் கொள்கிறார். அறம் என்று சிறப்புடை ஒழுக்கத்தை கொண்டாலே ஒழுக்கத்திலே நாலு வகை உண்டே, ஏன் அதை விடுத்தார் என்று கேள்விக்கு, இல்லறத்துக்கு பிரம்மச்சரியம் ஆய்த்த நிலை, துறவரத்துக்கு வானப்பிரஸ்தம் ஆய்த்த நிலை, ஆகவே ஒன்றுக்குள் ஒன்றை அடக்கி இரண்டு பகுதிகளாக பிரித்து இல்லறவியல் துறவரவியல் என்று ரெண்டாக பிரித்தார். இப்ப உங்களுக்கு அந்த நூல் அமைப்பு புரிகிறதா? நூல் அமைப்பு புரிகிறதா? வாசிங்க.
அவற்றுள் இல்லறமாவது இல்வாழ்க்கை நிலை.
இப்ப பாருங்க, அடுத்த இப்ப வந்துட்டது இல்லறம் துறவரம் என இரண்டாய் பிரித்தார். எது முதல் சொன்னார்? இல்லறம். அப்ப அடுத்தபடி அடுத்தபடி நான் ஒரு நல்ல கட்டுரை எழுதுறதுக்கு இது படிச்சா போதும். அடுத்தபடி என்ன சொல்ல வேண்டும்? இல்லறம் துறவரம் என இரண்டாக பெரும்பான்மை பெற்று இல்லறம் துறவரம் பிரித்தார். அப்ப அடுத்தது என்ன சொல்ல வேண்டும்? இல்லறம் அவற்றுள் இல்லறமாவது
இல்வாழ்க்கை நிலைக்கு சொல்லுகின்ற நெறிக்கண் நின்று அதற்கு துணையாகிய கற்புடை மனைவியோடும் செய்யப்படுவது ஆகலின் அதனை முதற்கண் கூறுவான் தொடங்கி எடுத்துக்கொண்ட இலக்கியம் இனிது முடிதற் பொருட்டு கடவுள் வாழ்த்து கூறுகின்றார்.
இப்ப இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இனி இல்லறம் துறவரம் என்று ரெண்டா பிரிச்சுட்டார். இல்லறம் சொல்ல வேண்டும் வரிசைப்படி. இனி இல்லறம் சொல்ல வேண்டும். இல்லறம் என்றால் என்ன? ஒரு சின்ன அதுக்கு தனி இயல் படைக்க போறார், அங்கதான் விளக்கம் சொல்ல போறார். சின்ன ஒரு முன்னுரை கொடுக்க, அவற்றுள் இல்லறமாவது கற்புடை மனைவியோடும் படிங்க. இல்வாழ்க்கைக்கு சொல்லப்படுகின்ற நெறிக்கன் என்று, அது என்ன சார் இல்வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிற நெறிக்கன்றா? இல்வாழ்க்கை என்று ஒரு அதிகாரம் உள்ள வரப்போகுது, அதுல சொல்லுவார். உள்ள சொல்ல வேண்டியதை முன்ன சொல்லப்படாது, முன்ன சொல்ல வேண்டியதை உள்ள சொல்லப்படாது. அப்ப அங்க சொல்ல வேண்டியிருக்கபடியா இல்வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிற நெறிக்கன் நிக்க வேணும். இது இது முதல் நிபந்தனை. அதற்கு ஒரு பெண்ணினுடைய துணை வேணும். பெண்ணினுடைய துணை வேண்டும். ஒரு இல்வாழ்க்கை என்பதே, அதை எப்பவும் பாருங்க, நம்ம தமிழ்ல ஒரு அமைப்புண்டு, ஒரு குடும்பத்திலே யார் முக்கியம் என்றால் பெண் முக்கியம். இதுக்கு ஆண்கள் கோபிக்கவும் கூடாது, பெண்கள் சந்தோஷப்படவும் கூடாது, அது இயல்பு. அதனால்தான் நம்முடைய அமைப்பிலே பெண்ணுக்கு இல்லாள் என்று பெயர். இல்லத்தை ஆள்பவள் என்று அர்த்தம். தமிழ் சொற்கள் எல்லாமே அர்த்தத்தோடு கூடியவைதான். இது ஆம்பளைக்கு சொல்லப்படாது, ஆண்பால் சொல் இல்ல. இல்லாளுக்கு ஆண்பால் சொல்லப்படாது. என்ன பெரும் ஆண்பால் சொன்னா? இல்லான்னு வந்துவிடும், ஒன்றும் இல்லாதவன் என்று வந்துவிடும். இல்லாள் என்பது அது பெண்பால் சொல் தான். ஒரே ஒருத்தர் தான் ரெண்டு இடத்துல அதுக்கு ஆண்பால் சொல் போட்டு பார்க்கிறார், சேக்கலார் போட்டு பார்த்தார். இல்லத்தை ஆளுகிறவளுக்குத்தானே இல்லாள். காரைக்கால் அம்மையார் வரலாறு சொல்லுகிற பொழுது அந்தம்மா இல்லத்தை ஆளே இல்லை, அங்க போயிட்டுது, இந்த அவன் புருஷன்தான் வீட்டில இருந்து பிடிச்சோன்றிருந்தான். அதற்காக அவனை சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், மனைப்பதியாகிய வணிகன் என்றார். இல்லாளுக்கு ஆண்பால் சொல். அது மாதிரி இல்லாளன் என்று ஒரு சொல் போடுகிறார், இல்லான் என்று போட இல்லை. அவனுக்கு மட்டும்தான் போற, வேற ஒருத்தருக்கும் இது போட்டது கிடையாது. மனைப்பதியாகிய வணிகன். அப்போ வீட்டு வேலையை ஒரு ஆம்பளை பார்த்து பெண்ணை வெளியில விட்டான் என்றால் அவனுக்கு மனைப்பதி என்று பெயர். பரிமாள சேக்கலார் அந்த சொல்ல பயன்படுத்துகிறார். அப்ப அந்த அந்த அடிப்படையிலே கற்புடை மனைவி அவசியம். இல்லறத்தில இருந்து நான் நேத்தே சொன்னேன், ரெண்டு பகுதிகளாக அறத்தை பிரித்துக் கொள்வது, வீட்டிலே அறம், சமுதாயத்திலே அறம். வீட்டு அறத்தை பெண் பார்ப்பது, சமுதாய அறத்தை ஆண் பார்ப்பது. இதுல ஒன்றும் முன்னுரிமை பின்னுரிமை எல்லாம் கிடையாது. மென்மையானவள் என்றபடியால் அது அவளுக்கு பொருத்தம், கொஞ்சம் வலிமை உள்ளவன் என்றபடியால் இது இவனுக்கு பொருத்தம். பிரித்து கொண்டார்கள். அது பிரித்துக் கொள்வது எப்படியும் பிரித்துக் கொள்ளலாம், ஆனால் அந்த ஒழுங்கு கடைபிடிக்கப்பட வேண்டும். பிரித்து கொண்ட உடனே அப்ப ஒரு பெண் தேவை. அப்ப ரெண்டு ஏண்டா வீட்டில இவன் இல்லாத போது விருந்தினர் வந்தால் எப்படி உபசரிப்பது? அப்ப அங்க ஒரு ஆள் இருக்க வேண்டும். வீட்டிலேயே இவன் இருந்துட்டா வெளியிலே சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வர்ற பொழுது இவன் எப்படி பங்களிப்பு செய்வது? அப்ப அங்கேயும் ஒரு ஆள் இருக்க வேண்டும். ஆகவே ரெண்டு பேர் சேர வேண்டும், ஒரு ஆண் பெண் சேர வேண்டும். இதுல யார் வீட்டில இருந்து அறம் பார்ப்பது, யார் வெளியில போய் அறம் பார்ப்பது என்று முடிவு செய்கிறது. இப்ப நாம எல்லாத்தையும் இந்த வெள்ளக்காரனை நம்பி குழப்பிட்டோம், குழப்பிட்டு அழுகிறோம். பெண்கள் வேலைக்கு போகணும் போகணும் என்று சொல்லி அனுப்பி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஐயோ நாங்கள் வேலை செய்து வீட்டிலையும் வேலை செய்கிறோம் என்று அழுகிறார்கள். நிம்மதியா இருக்க பிடிக்காத ஆக்கள். வீடு வீடு சமூகம், இதுல பெண்ணுக்கு வீட்டு அறம், ஆணுக்கு வெளியறம். அப்ப ஒரு ஒரு இல்லறம் நடத்துவதற்கு ஒரு மனைவி தேவை. அந்த மனைவி சாதாரண மனைவியாக இருக்கப்படாது. அங்க இல்லறம் கட்டிடும். எப்படிப்பட்டவளாக இருக்கவனும் கற்புடை மனைவியோடும் என்றார். இந்த கற்பு என்ற சொல்லுக்கு மற்ற பாசைகளில் மொழிபெயர்ப்பு கிடையாது. ஆங்கிலத்தில் உண்டா? நீங்க வேற வேற சொல்லுகள் சொல்லுவீங்க, அது ஒழுக்கத்தை குறிக்குமே தவிர கற்பு என்ற சொல்லை குறிக்காது. கற்பு என்ற சொல் ரொம்ப பெரிய சொல். தமிழர்களாலேயே அதுக்கு சரியான வரை விளக்கணும் சொல்ல முடியவில்லை. கற்புக்கு ஒழுக்கம் சொன்ன பொழுது கற்பித்தலின்படி நடப்பவள் என்று சில பேர் பொருள் சொன்னார்கள். என்னத்தை கற்பிக்கிறது என்றால் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். திருமணத்தின் போது மந்திரங்கள் கற்பித்தவாறும், திருமணமான பிறகு கணவன் கற்பித்தவாறும், அவள் திருமணம் செய்து போன அந்த ஊர் கற்பித்தவாறும் அவள் நடக்க வேண்டும். இது பெரிய விஷயம். அப்போ கற்பு உடைய ஒரு பெண்ணாலே தான் இல்லறத்தை சிறக்க பண்ண முடியும். இல்லாவிட்டா கல்யாணம் கட்டி பிள்ளை பெறலாம், அவ்வளவுதான். நான் எப்பவும் ஒன்று சொல்றேன் பாருங்க, சமுதாயத்திலும் சரி வீட்டிலும் சரி தர்மம் வளர வேண்டுமானால் பெண்கள் சம்மதித்தால்தான் தர்மம் வளரும். 100% உறுதியான விஷயம். நீங்க நினைப்பீங்க ஆம்பளை பலசாலிதானே நினைப்பீங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களை இழிவுபடுத்துறதா நினைக்காங்க. ஆம்பளை ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்ய, இந்த தர்மம் பொம்பளை இல்லை பண்ண மாட்டேன் என்றாள். இந்த வீட்டுக்கு அவர் விருந்தினரை கூட்டு வந்துட்டேன், சாப்பாடு போட முடியாது, என்ன பண்ணுவீங்க? நீங்க பலசாலி, வேண்டாம் 2 அடி அடிக்கலாம். அடிச்சா போல அவள் அடிக்க பயப்படுறவளா இருந்தா அடிச்சா ஒண்ணும் தப்பில்லை. சில பேர் அடிக்கும் பயப்பட மாட்டாள், நீ அடிச்சாலும் அடி நான் போட மாட்டேன், என்ன பண்ண முடியும் ஆம்பளையாலே? ஒன்றும் பண்ண முடியாது. அவள் உடன்படாவிட்டால் ஆனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, விருந்தினன் போயிடுவான் இதெல்லாம் சகிச்சு கொண்டு. இவனுக்கு தொடர் தண்டனை. அடுத்த நாள் இவன் சாப்பிட வேணுமா இல்லையா, அந்த வீட்டுல இருந்து சாப்பிட வேணுமா இல்லையா, இவள் தண்ணி கொண்டு வாண்டா இப்படி வைப்பாள். இப்படி 10 நாள் வச்சு பாருங்க, ஆம்பளை மெல்லமா சரண்டை பண்றதை தவிர வேற வழி இல்லை. அதனாலதான் சொல்லுகிறேன், பெண் ஒப்புக்கொண்டால்தான் ஆணுக்காரம். அதனால்தான் அவர் சொன்னாரே கவிஞர் பெரிய நாமக்கல்லார், நாமக்கல்லார்ன்னு தான் அவர் சொன்னாரே, மங்கையராய் வந்து பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம்மா. அவர் பங்கைய கைநலம், தாமரப்பூ போல கையை பார்த்து தானிடா இந்த உலகத்துல அறம் வளருதுன்ற சத்தியமான உண்மை. ஆகவே ஒரு நல்ல பெண் வாய்த்து விட்டால் ஒரு ஆண் அதிர்ஷ்டசாலி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை பாருங்க. ஒரு நல்ல, அதான் நான் சொல்றது, ஆண்களை எல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் திருமணத்துக்காக கோயில் கோயிலா போய் கும்பிடுகிறார்கள், அவர்கள் எல்லாம் கும்பிட வேண்டியவர்கள் நீங்கள் தான். திருமணம் சரியாக வாய்ச்சி விட்டா என்ன, வாழ்க்கையில கால்வாசி பகுதியில திருமணம் ஆகிவிடுது, மிச்சம் முக்கால்வாசி இருக்குது. தப்பா அமைஞ்சதோ முக்கால்வாசி நரகம், சரியா அமைஞ்சதோ முக்கால்வாசி சொர்க்கம். நல்ல ஒரு பெண் வாய்ச்சிட்டா ஆணுக்கு அதை விட ஒரு நிறைவு இல்லை. அது பின்னுக்கு சொல்ல போற, அதுக்குன்று ஒரு அதிகாரம் வைக்கிறார் திருவள்ளுவர். வாழ்க்கை துணை நலம், இதுக்கு ஒரு அதிகாரம் வைக்கிறார். அந்தால போல ஒரு மனுஷன் கிடைப்பானா? இப்படி ஒரு இந்த சோற குழந்தைகளுக்கு தீத்துற பொழுது சமைச்சு பிசைஞ்சு அதை தாய் வாயில வச்சு பார்த்து ஊட்டுறது போல தர்மத்தை ஊட்டின ஒரு பெரிய மனுஷன் திருவள்ளுவர். அவர் சொல்லுகிறார், அப்போ இல்லறம் அறம் செய்ய வேணும். அறத்துக்கு அப்ப முதல் இல்லறம் சொல்ல போகிறேன். இல்லறம் அறம் 2 கூறாக பிரிக்கப்படுகிறது. பெரும்பான்மை பற்றி 2 கூறாக பிரிக்கப்படுகிறது. சிறுபான்மையை உள்ளடக்கி இல்லறம் துறவரம் என்று 2 பிரித்தார். அப்ப இனி இல்லறம் சொல்ல வேண்டும். இல்லறம் என்றால் என்ன என்று கேட்டால், இல்வாழ்க்கை நெருக்கி சொல்லப்பட்ட அறங்களை ஒரு கற்புடை மனைவியோடும் இருந்து கடைபிடித்தல். அது வாசிங்க அவர் தமிழே.
அவற்றுள் இல்லறமாவது இல்வாழ்க்கை நிலைக்கு சொல்லுகின்ற நெறிக்கண் நின்று அதற்கு துணையாகிய கற்புடை மனைவியோடும் செய்யப்படுவது ஆகலின், அதனை முதற்கண் கூறுவான் தொடங்கி எடுத்துக்கொண்ட இலக்கியம் இனிது முடுதற் பொருட்டு கடவுள் வாழ்த்து கூறுகின்றார்.
அதாவது பாருங்க, எங்க தொடங்கினார், சரியா திருக்குறள் வாசல்ல கொண்டு நிப்பாட்டுறார். அப்ப இப்ப இல்லறம் சொல்ல வேண்டும், கற்புடை மனைவியோடு சேர்ந்து இல்லறம், அதை சொல்ல வேணும். அதை முதல் கண் சொல்ல தொடங்கினார். முதல் கண் என்றால் என்ன அர்த்தம் என்றால் முதலிலே சொல்ல தொடங்கினார். இந்த கண் என்ற தொடர்பெல்லாம் இப்ப நாங்க விட்டுட்டோம். சில பேர் இந்த சபையில வணக்கம் சொல்ற பொழுது மட்டும் சொல்லுகிறார்கள், என் முதல் கண் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் என்கிறார்கள், அதுவே தப்பு. அப்படின்னா கேட்க வேணும் ரெண்டாம் கண் வணக்கம் எங்கேன்னு கேட்க வேணும். என் முதல் கண் வணக்கம் இல்லை, முதல் கண் என் வணக்கத்தை சொல்லுகிறேன், இதுதான் சரியான தமிழ். பெரும்பாலும் பேசுறவர்கள பல பேரை நான் பார்க்கிறேன், என் முதல் கண் வணக்கத்தை சபைக்கு சொல்லுகிறேன் என்றா அப்படின்னா ரெண்டாம் கண் வணக்கம்னு ஒரு வணக்கம் இருக்க வணக்கம். அது எப்படி அந்த பிரயோகம், முதல் கண் என் வணக்கத்தை சொல்லுகிறேன், என் முதல் கண் வணக்கம் இல்லை. அப்போ முதல் கண் தொட அந்த கண் என்ற உருவ அப்ப அங்க வருது. முதல் கண் எதை தொடங்க வேணும், இல்லறத்தை தொடங்க போற. தமிழர்களுக்கு ஒரு மரபு, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் நம்மை மீறிய ஒரு சக்தி துணை செய்தாலே ஒழிய அந்த புத்திசாலித்தனம் சரியாக சமுதாயத்துக்கு பயன்படாது. இதை இன்றைக்கு நம்புகிறவர்கள் ரொம்ப குறைஞ்சு போய்விட்டார்கள். நீ எவ்வளவு பெரிய வித்தைக்காரனாயிரு, அந்த வித்தையை சமுதாயத்துக்கு கொடுக்க போறாயா, அது உன் கையிலே மட்டுமல்ல, அந்த கொடுக்கிற நேரத்திலே இறையருள் என்ற ஒன்று கூடினால்தான் அது சரியா போய் சேரும். இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கட்டும், அவர் பண்ற ஆபரேஷன்ல தப்பு வருதா வரை இல்லையா? 100 ஆபரேஷன் சரியா செய்தவர் 1 ஆபரேஷன் தப்பா செய்யறாரு, என்ன காரணம், அந்த இடத்துல அவருக்கு இறையருள் கூடவில்லை. இது சரியா ஒருத்தன் விளங்கிட்டானா இருந்தால் கடவுளை தொழாமல் எந்த காரியத்தையும் தொடங்க மாட்டான், எந்த காரியத்தையும் தொடங்க மாட்டான். ஏனென்றால் நான் கட்டிக்காரன் தான், மேடையில நான் அனுபவிச்சிருக்கேன் பாருங்க, நல்லா எல்லாம் தெளிவான விஷயம். இன்றைக்கு போய் ஒரு கலக்கு கலக்குறம் பாருன்னு வந்தா அன்றைக்கென்று தோல்வி வரும். எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு என்று நினைச்சு கொண்டு போய் ஏறுனா அன்றைக்கென்று ஓஹோன்னு பேசிடுவோம். எப்படி நடக்குது என்று கேட்டா நம்ம கையில இல்லை, அதுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தியினுடைய அனுக்கிரகம் வேண்டும். அதனால்தான் நம் பெரியவர்கள் எல்லாரும் எந்த காரியத்தை தொடங்குற பொழுதும் கடவுள் வாழ்த்து பாடாமல் ஒரு காரியத்தை தொடங்குவதில்லை. நமக்கு அந்த காலத்தில் ஊரில் வழக்க கடிதம் எழுதுறா கூட ஒரு பிள்ளையார் சொல்லி, பிள்ளையார் சொல்லிண்டா என்னன்றது அடுத்த கேள்வி, அது இருக்கட்டும், பிள்ளையார் சொல்லி போடுறது. கடவுளை நினைச்சு இறைவா இந்த காரியம் கைகூட வேண்டும், திருவள்ளுவரும் அப்படி நினைக்கிறாராம், பரிமளர் சொல்லுகிறார். எடுத்துக்கொண்ட காரியம் இனிது முடித்தற் பொருட்டு கடவுள் வாழ்த்து கூறத் தொடங்கினார். அந்த பெரிய மனுஷனுக்கே அதுல நம்பிக்கை இருக்கு, நாம அதை நம்புறோம் இல்லை. அப்போ திருக்குறளுக்குள்ள இப்பதான் காலை தூக்கி வைக்க போகிறோம், அந்த அந்த மண்டபத்துக்குள்ள கால் வைக்க போகிறோம். திருவள்ளுவர் என்ன செய்கிறார், இந்த எடுத்துக்கொண்ட இலக்கியம் இனிது முடித்த பொருட்டு கடவுள் வாழ்த்து பாடத் தொடங்குகிறார். இப்ப நாங்களும் இப்பதான் முதல் அதிகாரமாகிய கடவுள் வாழ்த்துக்குள் காலடி எடுத்து வைக்கிறோம். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இவ்வளவும் படிக்காமல் திருக்குறள் படிச்ச என்ன பிரயோசனம், சும்மா பொதுப்பட படிச்சிடலாம், நமக்கு திருக்குறள் தினாகர முதல் எழுத்தெல்லாம் அதிபவம் முதல் இவ்வளவு சொல்லிட்டு போயிடலாம். இவ்வளவு விஷயத்தையும் உச்செலுத்திய ஒரு பாயிர இயல் உரைப்பாயிரம் இருக்கிற பொழுது இதை படிக்காமல் போனால் நூலறிவுள்ளவன், நான் எப்பவும் சொல்றேன் எனக்கு வெள்ளக்காரர்கள் பெரிய மதிப்பு ஒன்றும் கிடையாது, ஆனா ஒரு மதிப்பு இருக்கு, அவன் அறிவார்த்தமான தேடலை இன்றைக்கும் வைத்திருக்கிறான். அவன்கிட்ட போய் நீங்க திருக்குறள் சொல்ல தொடங்குறீங்கன்னு வைங்க, திருக்குறள் அவனுடனே கேட்பான் என்ன சொல்ல போறார், அறத்துப்பால், அறத்துப்பால் என்றால் அது எத்தனை பிரிவு இருக்குது, ஒழுக்கம் பழக்கு தண்டம் என்று 3 பிரிவு இருக்கிறது, அப்ப ஏன் வழக்கு தண்டம் சொல்ல இல்லண்டா, புத்தகத்தை மூடிட்டு சொறையின்னு வர வேண்டியதான். இந்த உரைப்பாயிரம் படிச்சாதான் நம்ம ராஜா ராஜனிடம் நடக்கலாம். திருக்குறளுக்குள்ள நடக்கிற பொழுது பிச்சைக்காரன் மாதிரி நடக்கலாமா, ஒரு அரசன் மாதிரி நடக்க வேண்டாமா, அது நடக்கிறதா இருந்தா உரைப்பாயிரம் படிச்சுதான் நடக்க வேண்டும். அப்போ திருப்பி ஒரு தடவை சும்மா ஒவ்வொரு வரியா சொல்றேன் பாருங்க, மனிதன் இரநிலை எய்தலாம், வீடு பதம் என்பவற்றை அடையலாம், அவதை அடைவதற்கு அவனுக்கு 4 நிலை உண்டு, அந்த 4 நிலையும் அறம்பொருள் இன்பம் வீடு, வீட்டை அவன் இலக்கணமாய் சொல்ல முடியாது, புத்தகத்தால் சொல்லக்கூடியது மற்ற 3 தான், இந்த 3 ஒழுக்கம் அறம்பொருள் இன்பம் என்கின்ற 3 தான் நூலிலே சொல்லலாம், அந்த அறம் என்பது ஒழுக்கம் வழக்கு தண்டம் என்று 3 அது உயர்ந்தோர் சொன்னவற்றை செய்வதும் செய்யாதே என்பதை செய்யாமல் விடுவதும் தான் அறம், அதுக்கு 3 கூறு, ஒழுக்கம் வழக்கு தண்டம், ஒழுக்கம் என்றால் என்ன, வழக்கு என்றால் என்ன, தண்டம் என்றால் என்ன. இதிலே வழக்கையும் தண்டையும் திருவள்ளுவர் விட்டு விடுகிறார். ஏன் விடுகிறார் என்று கேட்டால் அது உயிர்க்கு பயன் செய்யாதது, தேச இயற்கையினாலும் உணர்வு மிகுதியினாலும் அறியப்படுவது என்றபடியால் வழக்கையும் தண்டத்தையும் விட்டுவிட்டு ஒழுக்கத்தை தான் அறம் என்று திருவள்ளுவர் கொள்ளுகிறார். ஒழுக்கத்தை தான் அறம் என்று திருவள்ளுவர் கொள்ளுகிறார் என்றால் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் நாலு ஒழுக்கத்தையும் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் என்று கேள்வி அடுத்தது பிறக்கும். இதிலே பிரம்மச்சரியம் என்பது கிரகஸ்தத்துக்கு ஆய்த்த நிலை, வானப்பிரஸ்தம் என்பது துறவரத்துக்கு ஆய்த்த நிலை என்றபடியால் ஒன்றுள் ஒன்றை அடக்கி தனியே இல்லறம் துறவரம் என்று அறத்தை ரெண்டு கூறுகளாக பிரித்து கொண்டார். இதிலே அறம் என்பது இல்லறம் என்பதை முதல் சொல்ல வேண்டும். இல்லறம் என்பது என்ன என்றால், இல்லறத்துக்காக சொல்லப்பட்ட நெறிக்கண் கற்புடை மனைவியோடும் வாழுதல். இனி அறத்துக்குள்ளே நுழைய வேண்டும், இல்லறவியலுக்குள்ளே நுழைய போகிறோம். அந்த இல்லறவையிலே நுழைவதற்கு முன்பாக நூல் இனிதன் முடிந்தற் பொருட்டு கடவுள் வாழ்த்து இசைக்கிறார் என்ற அளவிலே கடவுள் வாழ்த்து என்கின்ற முதல் அதிகாரம் தொடங்குகிறது.